அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கை தொடர்பாக ஐநா மனித உரிமை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானம் குறித்த செய்திகள்.
யார் யாரை நியமிப்பது, எப்படியான முறைகள் என்பதை குறித்து பலருக்கு பல சந்தேகங்கள் உண்டு. அதன் விவரங்கள் இந்த தீர்மானத்திலே இல்லை.
இந்த தீர்மானம் போதுமானதல்ல என்று கூறும் பிளாட் அமைப்பின் தலைவர் டி சித்தார்த்தனின் கருத்துக்கள். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்கிற சந்தேகத்தின் பேரில் கொல்லப்பட்டவரின் குடும்பத்தை நேரில் சென்று சந்தித்த பிபிசி செய்தியாளர் தரும் விரிவான செய்தி தொகுப்பு. உலக அளவில் தங்கம் உள்ளிட்ட மதிப்புமிக்க உலோகங்களின் விலையை நிர்ணயிப்பதில் 7 பெரிய வங்கிகள் முறைகேடு செய்ததாக எழுந்திருக்கும் புகார் குறித்த விசாரணை செய்யப்போவதாக சுவிஸ் அரசு அறிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சார்லஸ் பீட்டர் மற்றும் முரளிதரன்.
சிரியா மீதான ரஷ்யாவின் வான் தாக்குதல்கள் தொடர்கின்றன. இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழுவை இலக்கு வைத்து இட்லிப் மற்றும் ஹமா ஆகிய நகரங்களின் 12 இடங்கள் மீது இந்த வான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. தாக்குதலுக்குள்ளான இடங்களில் கட்டளை மையம் மற்றும் ஆயுதக் கிடங்கும் அடங்குகின்றன. ஆனால் இஸ்லாமிய அரசு குழுவுடன் சேர்த்து வேறு சில ஆயுத குழுக்கள் மீதும் ரஷ்யா குண்டு தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்துள்ளது. அனைத்து தீவிரவாத குழுக்களும் ஒன்றாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ரஷ்யாவுக்கான சிரியாவின் தூதுவர் தெரிவித்துள்ளார். சிரியாவின் போரில் அரசுக்கு ஆதரவாக ரஷ்யா தலையிடத் தொடங்கியுள்ளது. அந்த போரின் போக்கை பெரிய அளவுக்கு மாற்றும் என தலைநகர் டமாஸ்கஸின் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
சவுதியின் மக்கா நகரில் சென்ற வாரம் ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஈரானிய பிரஜைகளின் எண்ணிக்கை முன்பு தெரிவிக்கப்பட்டதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த ஈரானியர்களின் எண்ணிக்கை 464 உயர்ந்துள்ளதாக ஈரானின் அரச தொலைக்காட்சியில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இருநூறுக்கும்
மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. சவுதி மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் இந்த காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று அந்நாட்டின் ரெட் கிரசன்ட் அமைப்பு கூறியுள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் மொத்தம் 769 பேர் உயிரிழந்ததாக சவுதி அதிகாரிகள் சொல்கின்றனர். ஆனால் 4000 பேர் வரை இதில் கொல்லப்பட்டிருக்கலாம் என ஈரான் கூறி வருகிறது.
ஆப்கானிஸ்தான் குண்டூஸ் நகரை மீள கைப்பற்றியுள்ளதாக அரசு அறிவித்துள்ள போதிலும் அங்கு அரச படையினருக்கும் தாலிபான்களுக்கும் இடையில் மோதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு வீதிக்கு வீதி சண்டை நடந்து கொண்டிருப்பதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் பிபிசியிடம் தெரிவித்துள்ளனர். முன்னதாக நகரின் மத்திய பகுதியை அரச படையினர் மீள கைப்பற்றியிருந்தனர். ஆனால் தற்போது தாலிபான்கள் பல மாவட்டங்களில் சண்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆப்கானிய அரச படையினர் குந்துஸ் நகரை முழுமையாக கைப்பற்றியுள்ளனர் என்பதை தாலிபான் பேச்சாளர் மறுத்துள்ளார். அரச படையினரால் தாங்கள் சுற்றி வளைக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக தமது கிளர்ச்சி போராளிகள் நகரின் முனையிலிருந்து விலகிச் சென்றுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
நைஜீரியர்கள் தங்கள் கரடுமுரடான குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென அந்நாட்டு அதிபர் முகமது புகாரி தெரிவித்துள்ளார். நைஜீரியா சுதந்திரமடைந்து 50 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தொலைக்காட்சியில் பேசிய அவர் சிறப்பான ஒரு தேசத்தை கட்டியெழுப்ப நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்.
Change doesn't just happen. You and I and all of us must appreciate.
80களில் ராணுவ தளபதியாக இருந்த முகமது புகாரி மக்கள் அனைவரும் ஒழுங்காக இருப்பதை வலியுறுத்துபவர். ஒழுங்கினத்திற்கு எதிரான யுத்தம் என்ற பெயரில் நாட்டில் பல நடைமுறைகளை புகாரி வலியுறுத்தினார். பேருந்து நிறுத்தங்களில் மக்கள் வரிசையாக நிற்க வேண்டுமென அவர் கூறினார். அலுவலகத்திற்கு தாமதமாக வரும் பணியாளர்கள் திறந்த வெளியில் தவளைகளைப் போல குதிக்கும்படி தண்டனை விதிக்கப்பட்டது.
பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு வங்கதேசத்துக்கான தமது சுற்றுப்பயணத்தை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி பிற்போட்டுள்ளது. 2 டெஸ்ட் போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் பயிற்சி ஆட்டம் சனிக்கிழமை நடைபெறவிருந்தது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் குழுவினருக்கு மிக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படும் என்றும் நாட்டின் தலைவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்புக்கு சமமான பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் வங்கதேச கிரிக்கெட் சபை தெரிவித்திருந்தது. ஆனால் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தனது பயண ஆலோசனையை புதுப்பித்ததை அடுத்து திட்டமிடப்பட்டிருந்த அவர்களது பயணம் தடைப்பட்டது. மின் பற்றாக்குறையில் தவித்து வரும் ஜிம்பாப்வே புதிய சூரிய மின்சக்தி கொள்கையை அறிவித்துள்ளது. அதன்படி புதிதாக கட்டப்படும் அனைத்து வீடுகள், வர்த்தக கட்டடங்களில் மின்சாரத்தை பயன்படுத்தி இயக்கப்படும் வாட்டர் ஹீட்டர்களை பயன்படுத்துவதை அரசு தடை செய்யப்போவதாக அந்நாட்டு மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கு பதிலாக சூரிய சக்தி மின்சாரத்தையே பயன்படுத்த வேண்டுமென அவர்கள் கூறியுள்ளனர்.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 26 ஆண்டுகாலம் நீடித்த உள்நாட்டு போரில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நம்பத்தகுந்த நீதி விசாரணை நடத்தக்கோரும் தீர்மானம் ஒன்று இன்று வியாழக்கிழமை ஒருமனதாக நிறைவேறியிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
47 உறுப்பு நாடுகளை கொண்ட ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்று இலங்கை தொடர்பாக கொண்டுவரப்பட்ட தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்படாமல் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை அமெரிக்காவும் பிரிட்டனும் முன்னின்று கொண்டு வந்தன. தீர்மானத்தை இலங்கை அரசும் ஆதரித்திருந்தது. இந்த தீர்மானத்தில் சில முன்னேற்றகரமான அம்சங்கள் காணப்பட்டாலும் இது ஓரளவு வலு குறைந்த ஒன்று என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
முதலாவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகளுடைய பரிந்துரைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முதலாவது பந்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதிலேயும் முக்கியமான பரிந்துரையாக அவருடைய பரிந்துரையிலே கலப்பு நீதிமன்றம் ஒன்று உருவாக்கப்பட்டு போர்க்குற்றங்களும் மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்களும் விசாரித்து தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது எப்படியாக அந்த கலப்பு நீதிமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது இந்த தீர்மானத்திலே சொல்லப்படுகிறது. கலப்பு நீதிமன்றம் என்ற சொல் உபயோகிக்கப்படாவிட்டாலும் முன்னர் சர்வதேச நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், விசாரணையாளர்கள் என்று சொல்லியிருந்தது. இப்பொழுது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திலே பொதுநலவாய நாடுகளினது மற்றும் வெளிநாடுகளினது நீதிபதிகள், வழக்குரைஞர்கள், வழக்கு தொடர்கள், விசாரணையாளர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றத்தை நாங்கள் கூட்டிட்டு காட்ட விரும்புகிறோம்.
இதேவேளை அமையவிருக்கும் பொறிமுறையை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் கூறுகிறார். இலங்கை அரசால் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள விசாரணைகளில் யார் யார் உள்வாங்கப்பட வேண்டும் என்பது குறித்த தகவல்கள் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இல்லை என்றும் சுமந்திரன் செய்தியாளர்களிடம் கூறினார்.
யார் யாரை நியமிப்பது, எப்படியான முறைகள் என்பதை குறித்து பலருக்கு பல சந்தேகங்கள் உண்டு. அதன் விவரங்கள் இந்த தீர்மானத்திலே இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்களாக எங்களோடு தொடர்ச்சியாக கலந்தாலோசித்துத்தான் எல்லா நடைமுறைகளும் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அதற்கு தொடர்ந்து அதற்கான அழுத்தத்தை கொடுப்போம். அதற்கு சர்வதேச சமூகத்தினுடைய முழுமையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
இன்று நிறைவேறியுள்ள தீர்மானத்தில் அரசியல் தீர்வு குறித்த முக்கிய அம்சங்களும் அடங்கியுள்ளன எனவும் அவர் கூறுகிறார்.
அரசியல் தீர்வு சம்பந்தமாக மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த தீர்மானத்திலே அடங்கி இருக்கிறது. இந்த பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக இருக்கிற மூல பிரச்சனை புதியதொரு அரசியல் அமைப்பு உருவாக்கப்படுவதன் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் தன்னுடைய பேச்சிலே கூட சொல்லியிருந்தார். அதிகார பகிர்வின் மூலமாக அது தீர்க்கப்பட வேண்டும் என்று சிபாரிசு செய்யப்பட்டிருப்பது இந்த தீர்மானத்திலேயும் ஒரு புதிய அரசியலமைப்பின் பொறிமுறை மூலமாக, அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக இதற்கு ஒரு முடிவு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் சில காலக்கெடுக்களும் விதிக்கப்பட்டுள்ளன எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் செய்தியாளர்களிடம் கூறினார்.
9 மாதத்திலே முன்னேற்றங்களை குறித்து அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதைத் தொடர்ந்து 18 மாதங்களிலே முழுமையான ஒரு கலந்துரையாடல் இங்கே நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை உயர்சாணிகள் அலுவலகத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது தொடர்ந்து உங்களுடைய ஈடுபாடு இதிலே இருக்க வேண்டும். முழுமையான ஈடுபாடு இந்த காலகட்டத்திலே, விசேஷமாக இந்த 18 மாத காலத்திலே முழுமையாக உங்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும். இலங்கை அரசாங்கத்திடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய மாற்றத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த மாற்றம் உண்மையானதாக நடைமுறையிலே எங்களுடைய மக்களுக்கு, விசேஷமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்கக்கூடியதாகவும், இந்த இனப்பிரச்சினை எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் முற்றுமாக நிறைவேறத்தக்க விதத்தில் செயற்படுத்தப்படுவதற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை நாங்கள் கொடுப்போம். உண்மைத்துவத்தோடு நாங்கள் செயற்படுவோம். இலங்கை அரசாங்கமும் அதே விதமாக உண்மைத்துவத்தோடு செயற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்
என இலங்கை தொடர்பான தீர்மானம் இன்று மாலை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வாக்கெடுப்பின்றி நிறைவேறிய பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் இந்த தீர்மானத்தை வரவேற்றிருந்தாலும் கூட்டமைப்பில் இருக்கும் தமிழரசு கட்சியை தவிர்த்த மற்ற கட்சிகள் ஏற்கனவே இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டிலிருந்து மாறுபட்டு தொடர்ந்து கருத்து வெளியிட்டு வந்திருக்கின்றன. இன்று ஐநா மன்றத்தில் தீர்மானமும் நிறைவேறியிருக்கும் பின்னணியில் அந்த கட்சிகளின் கருத்து என்ன என்று அந்த கட்சிகளில் ஒன்றான பிளாட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் டி சித்தார்த்தனிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இல்லை, இது ஒருமித்த கருத்து என்று கூறுகின்ற போது இலங்கை வந்து அதை எதிர்க்காமல், அந்த தீர்மானத்தை எதிர்க்காத காரணத்தினால் வாக்குக்கு விடப்படவில்லை. இலங்கை சேர்ந்து கிட்டத்தட்ட நிறைவேற்றிய மாதிரி தான் அதை பார்க்க வேண்டும். அதிலிருந்து ஒன்று மிக தெளிவாக தெரிகின்றது, அது இலங்கைக்கு, இலங்கை அரசுக்கு சாதகமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் என்று. இலங்கை அரசுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதற்காக தவறுகிறாங்க, அதற்காக கூறவில்லை. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் தொடர்ந்தும் சர்வதேச விசாரணை, முழுமையான ஒரு சர்வதேச விசாரணையை கோரியிருந்தோம். காரணம், கடந்த காலங்களிலே கூட இந்த மூதூர் ஆக்ஷன் ஃபார்மில் 17 பேர் கொல்லப்பட்டது, அதைத் தொடர்ந்து இந்த 5 மாணவர்கள் கொலை, இவைகளுக்கெல்லாம் சர்வதேச நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பகவதி அவர் கூட இந்தியாவில் வந்திருந்தார், ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் வந்திருந்தார். இவர்கள் எல்லாம் வந்து ஒரு வருடமாக அந்த, அது ஒரு விசாரணை கமிஷனாக இருந்தது, அது விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காலத்தை நீடிக்காமல், ஒத்துழைப்பு வழங்காமல், அவர் கடைசியாக பகவதி மிக காட்டமாக ஒரு அறிக்கையை விட்டு சென்ற நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் வந்து இந்த உள்ளக விசாரணைகளை நம்பவில்லை. தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் உள்ளக விசாரணைகள் உண்மைகளை வெளிக்கொண்டு வர மாட்டாது, இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அந்த உண்மைகள் கொண்டு வரப்பட வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும், சர்வதேசத்துக்கு தெரிய வேண்டும், இங்கே நடந்த உண்மைகள் அனைத்துமே தெரிய வேண்டும். ஆகவே இந்த யுத்தத்தினுடைய காரணங்கள் கண்டறியப்படணும், அதற்கு ஒரு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கப்பட, தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இவைகள்லாம் அடிப்படையாகத்தான் நாங்கள் சர்வதேச விசாரணையை கோரியிருந்தோம். ஆகவே இந்த தீர்வு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு ஒரு திருப்திகரமான தீர்மானமாக இருக்க முடியாது.
நீங்கள் இப்படி கூறினாலும் கூட நீங்கள் அங்கம் வகிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை வரவேற்றிருக்கிறது, இதற்கு உடன்பட்டிருக்கிறது. அப்போ நீங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிறீங்களா இல்லையா?
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற ஒரு கட்சிக்கிலே நிச்சயமாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும், அதிலே மாறுபட முடியாது. அதுவும் இப்படியான ஒரு மிகப்பெரிய விஷயத்திலே, ஏனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று கூறுகின்ற போது நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் காலத்திலே மிக தெளிவாக மக்களுக்கு சர்வதேச விசாரணையை பற்றி கூறியிருந்தோம், மிக தெளிவாக கூறியிருந்தோம், ஒவ்வொரு முறையிலும் கூறியிருந்தோம். ஆகவே தமிழ் மக்களுக்கு கொடுத்த வாக்கின்படி நாங்கள் எங்களுடைய அதற்காக பாடுபடுவோம் என்று, ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டே இருப்போம், ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை.
சரி, இப்பொழுது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது, சர்வதேச எல்லா நாடுகளுமே இதை ஆதரித்திருக்கின்றன, முன்மொழிந்திருக்கின்றன, இதற்கு ஆதரவாக செயல்பட்டிருக்கின்றன. சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் கூட இதை ஒரு எச்சரிக்கையுடன் ஆதரிக்கவே செய்திருக்கின்றன. இதற்கு பிறகும் உங்களுடைய அணுகுமுறை இந்த விசாரணையை எதிர்ப்பதாகவே இருக்க போகிறதா, உங்களை போன்றவர்களுடைய அணுகுமுறை?
அதான், அது சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, அதே நேரத்தில் மனித உரிமை அமைப்புகளும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. நீங்கள் கூறியது போல அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் கூட ஒரு கவனத்துடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, அல்லது எச்சரிக்கையுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அந்த ரீதியிலே எங்களை பொறுத்த மட்டிலும் எச்சரிக்கையுடன் இதை பார்ப்போம். இது சரியாகத்தான் போகிறது என்றால் அதற்காக நாங்கள் சும்மா விதண்டவாதத்துக்கு எதிர்ப்பதாக நான் கூறவில்லை. எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகத்தை தான் கூறுகின்றோம், எங்களுக்கு இருக்கின்ற சந்தேகத்தை கூறுகிறோமே தவிர ஒரு விதண்டவாதத்துக்காக அல்லது எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக இருக்க மாட்டோம்.
இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கும் 4 கட்சிகளுக்குள்ளேயே ஒரு ஒருமித்த கருத்து எட்டப்பட முடியாத பட்சத்தில் சர்வதேச சமூகம் மற்றும் உங்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு தீர்வை எட்ட முடியும் என்று நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? முரண்பாடு
இல்லை, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒற்றுமை, சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தமிழ் மக்களுடைய ஒரு நியாயமான தீவு விஷயத்தில் எங்களுக்குள்ளே நியாயமான ஒற்றுமை இருக்கிறது என்பது நான் நிச்சயமாக என்னை பொறுத்தமட்டில் நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். இந்த விஷயத்தில் நாங்கள் சர்வதேசம் சொல்லுகின்றபடியால் சில வேளைகளில் ஒரு பகுதியினர் நினைக்கலாம் இதிலேயே ஒரு 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 நியாயமான தீர்வை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி வரவேற்றிருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கை சர்வதேச விசாரணையாக இருந்தாலும் இன்று இது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்காக அதை குழப்புகின்ற முயற்சிகள் நாங்கள் எதையும் எடுக்க மாட்டோம். நிச்சயமாக முயற்சிகளை மேற்கொள்வோம். ஒரு நியாயமான விசாரணை, நியாயமான தீர்வினை, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நியாயம் கிடைப்பதற்கு ஒரு ஒரு தீர்வு வரும் வரை நாங்கள் பாடுபடுவோம்.
பிளாட் எனப்படும் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் டி சித்தார்த்தன். நேயர்களே, இன்றைய ஐநா மனித உரிமை கவுன்சிலின் தீர்மானம் குறித்த மேலதிக விவரங்கள், விவாதங்கள் நாளைய பிபிசி தமிழோசையில் இடம்பெறும். இன்றைய தீர்மானம் குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை பிபிசி தமிழோசைக்கு எழுதுங்கள். அவை நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுடன் ஒரு பெண்ணை தொடர்புபடுத்தி தவறான தகவல் ஒன்றை பிரசுரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட தென்மாகாண சபையின் பிரதி தலைவர் சம்பத் அத்துகுலரவ வரும் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒரு பெண்ணை தொடர்பு படுத்தி தவறான தகவல்களை முகநூல் பக்கமொன்றில் பிரசுரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட தென்மாகாண சபையின் பிரதி தலைவர் சம்பத் அத்துகோராலவை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் கடந்த ஜனாதிபதி தேர்தல் சமயம் எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளராக செயற்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் ஒரு பெண்ணை தொடர்பு படுத்தி தவறான விளம்பரம் ஒன்றை 2 Facebook பக்கங்களில் பிரசுரித்தமை தொடர்பாக இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக அறிவித்தனர். சம்பந்தப்பட்ட விளம்பரத்தை இந்த சந்தேக நபரே இணையதளத்தில் பிரசுரித்துள்ளதாக விசாரணைகளின் மூலம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதாக தெரிவித்த போலீசார் சந்தேக நபர் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டால் அதன் மூலம் விசாரணைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் அறிவித்தனர். போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 5ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த எதிர்தரப்பு வழக்கறிஞர் அஜித் பிரசன்ன இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று குற்றம் சாட்டினார்.
மஹிந்த சுலங்க வேணுமேன் பட்டங்கத்தை நுகைகுடிந்த பட்டங்கத்தை ரஸ்விமாலா செமை ஹம ரஸ்விமாக்ம சங்கிதானிக்கிறான் கபகிரி.
சந்தேக நபரான சம்பத் அத்துகோரால முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒரு நெருங்கிய ஆதரவாளர் என்று தெரிவித்த வழக்கறிஞர் அஜித் பிரசன்ன முன்னாள் ஜனாதிபதியை மீண்டும் அரசியல் துறைக்கு கொண்டு வருவதற்கு அவர் பலத்த அழுத்தங்களை கொடுத்து வந்ததாகவும் தெரிவித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக அவர் பாடுபட்டு வந்ததாக தெரிவித்த வழக்கறிஞர் அஜித் பிரசன்ன அவரை பழிவாங்குவதற்காகவே இந்த பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக மேலும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பான அறிக்கையொன்றை எதிர்வரும் 5ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். கொடதேனியாவ பகுதியில் வசித்து வந்த சிறுமியின் கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பாடசாலை மாணவன் உட்பட 2 பேரை விடுதலை செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கொட்டதினியாவ பகுதியில் வசித்து வந்த சேயா சதேவுமி சிறுமியின் கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பாடசாலை மாணவன் உட்பட 2 சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு மினுவன்கொடை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கொலை சம்பந்தமாக மேற்கொள்ளப்பட்ட மரபணு பரிசோதனைகளின் மூலம் இந்த சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர். எனவே சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறும் போலீசார் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தனர். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதவான் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த பாடசாலை மாணவன் உட்பட 2 சந்தேக நபர்களை விடுதலை செய்யுமாறு உத்தரவிட்டார். போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்ட விதம் குறித்து திருப்தியடைய முடியாதென்று தெரிவித்த நீதிபதி மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பதாக தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட மாணவன் 3 நாட்களாக போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக குற்றம் சாட்டிய இலங்கை ஆசிரியர்கள் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் அதன்போது அவர் போலீசாரினால் தாக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
இந்த மாணவன் 3 நாளா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்திருக்காங்க, வச்சு அந்த மாணவனுக்கு அடிச்சிருக்காங்க. அதுக்கு பின் எப்படி ஒரு கோர்ட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணாம இப்படி 3 நாளா வச்சிருக்கு, இது பெரிய பிரச்சனை. அதுக்கு எங்களுக்கு தெரியும் இது சம்பந்தமாக இந்த மாணவன் இப்படி நடத்தை சரியில்லைன்ட்டு போலீசாரால் ஊழியர்களுக்கு சொல்லப்பட்டது. அப்படி சொல்லுமா ஒரு குற்றவாளியை ஒரு சந்தேகவரை கைது செஞ்சா அது அவர் குற்றவாளி இல்லை, அவர் அது சம்பந்தமாக நீதிமன்ற விசாரணையில குற்றவாளி ஆகும் வரை அவர் சந்தேகம் மட்டும்தான்.
ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த போலீசார் விசாரணைகளின் போது ஏற்பட்ட சந்தேகம் காரணமாகவே சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவனை கைது செய்ததாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய செய்திகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்கிற சந்தேகத்தின் பேரில் கொல்லப்பட்டவரின் குடும்பத்தை நேரில் சந்தித்து பிபிசி செய்தியாளர் சல்மான் ரவி தரும் விரிவான செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் முரளிதரன்.
உத்தரப்பிரதேசத்தின் தாத்ரியில் இருக்கும் அக்லாக்கின் குடும்பம் திங்கட்கிழமையன்று இரவு நடந்த சம்பவத்தின் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை. திங்கட்கிழமையன்று இரவு 10:30 விவசாய கூலியான முகமது அக்லாவின் குடும்பம் வழக்கம் போலவே சாப்பிட்டுவிட்டு படுக்கச் செல்லும்போது அந்த கொடூரம் அரங்கேறியது. முகமது அக்லா தனது மகன் படுத்திருந்த அறைக்கு பக்கத்தறையில் அப்போது தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பெரும் ஆவேசத்துடன் ஓடிவந்த கும்பல் ஒன்று கம்பு கத்தி நாட்டு துப்பாக்கிகளுடன் அவர்களது வீட்டில் நுழைந்தது. அக்லாவின் குடும்பம் ஒரு பசுவை கொன்று சாப்பிட்டு விட்டதாக கும்பலைச் சேர்ந்தவர்கள் கூச்சலிட்டனர். முகமது அக்லாக்கின் தாயான 75 அஷ்கரி அக்லாக் அந்த கும்பல் எல்லா பக்கம் இருந்தும் வந்து தங்களுடைய வீட்டிற்குள் புகுந்ததாக கூறுகிறார்.
எங்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர்கள் ஏன் வந்தார்கள், எங்களை ஏன் தாக்க வந்தார்கள் என்று ஒன்றுமே புரியவில்லை. எல்லா பக்கத்திலிருந்தும் அவர்கள் வந்தார்கள். சுவரின் மீது ஏறியும் வாசல் வழியாகவும் வந்தார்கள். வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து பசுவை நாங்கள் தான் கொன்றதாக சத்தம் போட்டார்கள். யாரும் பார்க்காமல் நான் எப்படி வீட்டுக்குள் பசுவை கொண்டு வர முடியும்? இந்த பகுதியில் நாங்கள் மட்டும்தான் இஸ்லாமிய குடும்பம்.
வீட்டிற்குள் நுழைந்த அந்த கும்பல் குளிர்சாதன பெட்டியில் இருந்த மாமிசத்தை காட்டி கேள்வி எழுப்பினர். ஆனால் அது ஆட்டின் மாமிசம் என்று அக்லாக்கின் குடும்பத்தினர் கூறினர். அந்த குடும்பத்தினர் எவ்வளவோ கெஞ்சியும் அதனை கும்பல் காதில் வாங்கவில்லை. அக்லா குடும்பத்தினரை வெளியே இழுத்து போட்டு பெண்கள் உள்ளிட்ட அனைவரையும் அடிக்க ஆரம்பித்தனர். சிலர் அக்லாக் தூங்கிக் கொண்டிருக்கும் அறைக்குள் சென்றனர். அவருக்கு அருகில் இருந்த தையல் எந்திரத்தை தூக்கி அவர் தலையில் போட்டனர். பக்கத்தறையில் இருந்த அவரது மகனையும் வெளியில் இழுத்து வந்தனர். அதற்கு பிறகு கொடூரமாக இருவரையும் கும்பல் தாக்கியது. அக்லாக்கின் குடும்பத்திற்கு அருகில் வசித்து வந்த இந்து குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இதனை தடுக்க முயன்று முடியாமல் போகவே காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. 1 மணி நேரம் கழித்து காவல்துறை அங்கு வந்தபோது அக்லாக் இறந்து போயிருந்தார். அக்லாக்கின் மகனான தானிஷ் மிக மோசமாக காயமடைந்திருந்தார். அருகில் உள்ள ஒரு கோவிலில் செய்யப்பட்ட அறிவிப்பே இந்த சம்பவத்திற்கு மூல காரணமாக கூறப்படுகிறது. யாரோ ஒருவர் அங்கு பசுவை கொன்று சாப்பிட்டதாக கோவிலில் இருந்த ஒளிபெருக்கியில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் யார் அந்த அறிவிப்பை செய்தார்கள் என்பது தெரியவில்லை. அப்படி ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டதை தான் கேட்டதாக அந்த கோவிலுக்கு அருகில் கடை வைத்திருக்கும் பங்கஜ்குமார் பிபிசியிடம் தெரிவித்தார்.
இந்த பிரச்சனை இரவு 10:20 நடந்திருக்கிறது. அப்போது நான் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். கோவிலில் இருந்து அறிவிப்பு வந்தது. நான் கையை கழுவிக்கொண்டு வருவதற்குள் கோவிலில் யாரும் இல்லை. அந்த வீட்டிற்கு முன்பு பொதுமக்கள் எல்லோரும் குவிந்து விட்டார்கள். எனக்கு என்னவென்றே புரியவில்லை.
அடையாளம் தெரியாத சிலர் கோவிலுக்குள் குதித்து அங்கிருந்த ஒளிபெருக்கியை பயன்படுத்தி விட்டார்கள் என்றும் கோவிலுக்கு பொறுப்பானவர்களுக்கு அன்று உடல்நிலை சரியில்லை என்றும் சில உள்ளூர்காரர்கள் கூறுகின்றனர். அந்த கோவிலின் அர்ச்சகரையும் அவரது உதவியாளரையும் காவல்துறையினர் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். 6 கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 4 தேடப்பட்டு வருகின்றனர். இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. காவல்துறைக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருப்பதை அடுத்து அரசியல் நோக்கத்துடனேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என அப்பகுதியைச் சேர்ந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் சபீர் குஜ்ஜார் பிபிசியிடம் தெரிவித்தார்.
வெளியிலிருந்து யாரோ சிலர் சென்று தாக்கியிருக்கிறார்கள். இரவு 10:30 அங்கே சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதி மக்கள் அவ்வாறு செய்யவே மாட்டார்கள். இரு சமூகங்களை பிரிப்பதற்காக வெளியிலிருந்து வந்த சக்திகள் வேண்டுமென்றே செய்த வேலை இது. அந்த பகுதி மக்களுக்கு இடையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை.
ஆனால் இனிமேலும் தாங்கள் தாத்ரியில் வசிக்க விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறது அக்லாக்கின் குடும்பம்.
பிபிசியின் சல்மான் ரவியின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் முரளிதரன். அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். சிரியா மீதான ரஷ்யாவின் வான்தாக்குதல்கள் 2வது நாளாக இன்றும் தொடர்வது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டீர்கள். ரஷ்யாவின் இந்த வான் தாக்குதல்களுக்கான பின்னணியை அலசுகிறார் பிபிசியின் வட அமெரிக்க ஆசிரியர் ஜான் சோபெல். அவரின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
சிரியாவின் விவகாரத்தில் ரஷ்யா செய்தவை ஒன்றும் ஆச்சரியமானவை அல்ல. சிரியாவின் அதிபர் அசாத்திற்கான தங்களது ஆதரவை ரஷ்யா தெளிவாக வழங்கி வந்தது. ரஷ்யாவின் திட்டம் என்னவென்பது பற்றி விளக்கமளிக்க அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை கடந்த திங்கட்கிழமை இரவு சந்தித்தார். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையில் மிக ஆழமான கருத்து முரண்பாடுகள் காணப்பட்டன. சிரியாவின் விவகாரத்தில் ரஷ்யாவின் நோக்கம் என்னவென்பது தொடர்பில் தாங்கள் நன்கு தெரிந்து வைத்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தை ரஷ்ய ராஜதந்திரிகளிடமிருந்து ஈராக் ராஜதந்திரிகளுக்கு வந்த தொலைபேசி அழைப்புடன் ஆரம்பமானது. இந்த அழைப்பில் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று ரஷ்யர்களால் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தளபதிகள் ரஷ்ய தூதரக கட்டடத்திலிருந்து சென்று அமெரிக்காவின் கதவை தட்டி அமெரிக்க இராணுவ தூதரை சந்திக்க வேண்டுமென்று கேட்டார்கள். அவர்கள் குண்டு தாக்குதல் ஒரு மணி நேரத்தில் ஆரம்பிக்கப்படும் எனவும், இதனால் சிரியாவின் வான்பரப்பிலிருந்து வெளியேறுவது சிறந்தது எனவும் அமெரிக்க இராணுவ நபரிடம் கூறினார்கள். இதையடுத்து 60 நிமிடங்களின் பின்னர் குண்டு தாக்குதல் ஆரம்பித்தது. திங்களிரவு சந்திப்பு நடப்பது தெளிவாக தெரிந்திருந்த நிலையில் அங்கு ஒரு எதிர்பார்ப்பு காணப்பட்டதோடு அங்கு பெரிய கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் எனவும் நம்பப்பட்டது. அமெரிக்க போர் விமானங்கள் ரஷ்ய தாக்குதல் விமானங்களின் பாதையில் செல்ல நேர்ந்தால் விளைவுகளை கற்பனை செய்து பார்க்க முடியாது. அவர்கள் அதனை குண்டு தாக்குதலுக்கான இலக்காக நினைக்கலாம். ISIS மற்றும் டாஸ் குழுவினரை அழிக்க முயல்வதையும் அதிபர் அசாத்துக்கு ஆதரவு வழங்குவதையும் ரஷ்யா ஒரே விஷயமாக பார்க்கலாம். ஆனால் அமெரிக்கர்களை பொறுத்தவரை இரண்டுக்கும் இடையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. ஒரு நாள் இஸ்லாமிய அரசின் மீது தாக்குதல் நடத்தும் ரஷ்யா மறுநாள் ஏனைய அசாத்தின் எதிர்ப்பு குழுக்கள் மீதும் தாக்கலாம். ஒருவேளை அவை அமெரிக்காவின் ஆதரவில் செயற்படும் கிளர்ச்சியாளர்களாக இருந்தால் நிலைமை என்னவாவது? விளைவு சாதகமானதாக இருக்காது. அந்த கிளர்ச்சி குழுக்களில் அமெரிக்காவின் சிறப்பு படை உறுப்பினர்கள் இருப்பார்களா என்றும் தெரியாது. ஒருவேளை அவர்கள் மீது ரஷ்ய விமானங்கள் தாக்கினால் அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வந்துள்ளது, அதாவது இஸ்லாமிய அரசுக்கு எதிரான நடவடிக்கையில் உடன்படுவது. ஆனால் அசாத்தின் எதிர்காலம் குறித்த விஷயங்களில் ரஷ்யாவுடன் ஒத்துப்போக முடியாது என்பதுதான் அது. ரஷ்யாவை பொறுத்தவரை கிளர்ச்சி குழுக்கள் மத்தியில் அது எந்த வேறுபாட்டையும் பார்க்கவில்லை. அவற்றை அதிபர் அசாத்தின் எதிரிகளாக அது பார்க்கிறது. அவர்கள் இடையில் வந்தால் தாக்கப்படுவார்கள். ஆகவே எரியும் நெருப்பில் ரஷ்யா எண்ணெய் ஊற்றிவிடும் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டன் கார்ட்டர் எச்சரித்துள்ளார். இதனிடையே அமெரிக்காவுக்கும் வேறு தெரிவுகள் கிடையாது. ஒன்றில் அது அசாத் அரசாங்கத்தை ஏற்றாக வேண்டும் அல்லது ரஷ்யர்களுடன் முரண்பட்டாக வேண்டும். இருந்தாலும் அசாத்தின் அரசாங்கத்தை ஏற்பது அவர்களுக்கு கடினமான காரியமாக இருக்கிறது.
பிபிசியின் வட அமெரிக்க ஆசிரியர் ஜான் சோவெல்லின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். உலகில் வர்த்தகப் பொருட்களின் விலை சரிந்து வர மதிப்புமிக்க உலோகங்களின் விலையும் சர்வதேச சந்தையில் தொடர்ந்தும் குறைந்து வருகிறது. தங்கம், வெள்ளி, பலேடியம், பிளாட்டினம் போன்றவற்றின் விலை இந்த வாரத்தில் முன்னதாக 1% முதல் 2% வரை விலை குறைந்தது. தங்கம் மற்றும் 7 மதிப்புமிக்க உலோகங்களின் விலையை முறைகேடாக நிர்ணயிப்பதாக 7 பெரிய வங்கிகள் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கும் நிலையில் அது பற்றி சுவிஸ் அதிகாரிகள் புதிய விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் இது பற்றி ஏற்கனவே விசாரித்து வருகின்றன. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் இமோஜன் ஃபூக்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் சாதாத்.
மதிப்புமிக்க உலோகங்கள், அதிலும் குறிப்பாக தங்கம்தான் நிதிச்சந்தையில் கொந்தளிப்பு வரும் நேரங்களில் முதலீட்டாளர்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருந்து வந்திருக்கிறது. அது சரி, தங்கத்துக்கும் பிளாட்டினத்துக்கும் இன்னதுதான் விலை என்று நிர்ணயிப்பது யார்? சந்தை விதிகளுக்கு முரணாக விலையை பொய்யாக நிர்ணயிக்கும் விதமாக வங்கிகள் நடந்து கொள்வதாக தற்போது சந்தேகம் மேலோங்கி வருகிறது. இது பற்றி முறையான விசாரணைகளை சுவிஸும் தற்போது ஆரம்பித்திருக்கிறது.
வாங்கும் விலைக்கும் விற்கும் விலைக்கும் இடையிலான இடைவெளியை வங்கிகள் தமக்கு சாதகமாக முறை தவறி மாற்றியிருக்கலாம்
என்றார் சுவிட்சர்லாந்தின் வர்த்தக ஒழுங்கு கண்காணிப்பு அமைப்பின் துணை இயக்குனர் பேட்ரிக் டக்ரி. சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய வங்கியான UBS, டாய்ச்சே வங்கி, HSBC, பார்க்லேஸ் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் தற்போது சுவிஸ் அதிகாரிகளால் விசாரிக்கப்படுகின்றன. அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் கூட பல வங்கிகளை ஏற்கனவே இவ்விவகாரம் தொடர்பில் விசாரித்து வருகின்றன. முறைகேடாக விலை நிர்ணயித்தது நிரூபிக்கப்படுமானால் வங்கிகள் மீது விதிக்கப்படும் தண்டனைத் தொகைகள் அவற்றுக்கு பெரும் வழியாக அமையலாம். வங்கிகள் இடையிலான கடன்களுக்கான வட்டி விகிதத்தை முறைகேடாக நிர்ணயித்தது தொடர்பாக ஏராளமான அபராதம் செலுத்த வேண்டி வந்திருந்தது நினைவு கூறத்தக்கது.
பிபிசி செய்தியாளர் இமோஜன் ஃபோக்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். அடுத்து தலைப்புச் செய்திகள்.
ஆப்கானிஸ்தானின் குண்டூஸ் நகரை அரசு மீள கைப்பற்றியுள்ளதாக அறிவித்திருந்த போதிலும் அங்கு அரச படையினருக்கும் தலிபான்களுக்கும் இடையிலான மோதல் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. சவுதியின் மக்கா நகரில் சென்ற வாரம் ஹஜ் யாத்திரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த ஈரானிய பிரஜைகளின் எண்ணிக்கை முன்பு தெரிவிக்கப்பட்டதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.